திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே என்று சொல்கிறார். இறைவனுடைய சந்நிதியில் மலங்கள் நீங்கும். சூரியகாந்தம் அதை சுற்றியுள்ள பஞ்சு, அது மாதிரி உயிரும் உயிரை மறைத்துள்ள மலங்களும். சூரியகாந்த கல் வந்து அந்த பஞ்சை சுடாது. ஆனா சூரியனுக்கு நேர பிடிச்சனுங்களா, அந்த ஒளி அதுல பட்டு இங்க வரும்போது அந்த பஞ்சு தீப்பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய நந்தி குருநாதன் தோற்ற மலங்கள்லாம் எனக்கு வலி ஒடுங்குகிறது என்று சொல்லுகின்றார். உயிரும் மலங்களும் சூரியகாந்தமும் அதை சூழ்ந்துள்ள பஞ்சும் போன்றது. பஞ்ச வந்து சூரியகாந்தம் எரிக்காது, ஆனா அது தனியே நிற்கும் போது எரிக்காது. ஆனா சூரியன் வந்தாச்சு அப்படின்னா, சூரியனுக்கு நேரம் பிடிச்சாச்சு அப்படின்னா, அந்த ஒளியை அது வாங்கி அந்த உஷ்ணத்தை கொடுத்து அந்த பஞ்ச அது எரிச்சிடும். அதே மாதிரி குரு அருளால் நம்மை பிடித்துள்ள மலங்கள் நீங்கும். அதனால சிவகுருவாக இறைவன் தான் வருகின்றார். மும்மலத்தாருடைய மலங்களை அகற்ற சிவபெருமானே சிவகுருவாக வருகின்றார். நமக்கு திரு ஐந்தெழுத்தை ஓதுகின்றார். அப்படி ஆட்கொண்ட போதே நம்முடைய பல வினைகள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டாலும், தீஷம் வாங்கினாலே பல வினை சஞ்சீதம் எல்லாம் வருத்த வித்தாகிவிடும். அப்புறம் அந்த குருவோட உபதேசம் இல்லாம ஐந்தெழுத்தை சொல்லுவது சரி அப்படின்னு ஒரு ஆரம்ப நிலைக்கு சரி, ஆனா கண்டிப்பாக உபதேசம் வாங்கிதான் அஞ்செழுத்த சொல்லணும். அப்பதான் அந்த ஐந்தெழுத்தின் முழுமையான பலனை நாம் பெற முடியும். இப்ப ஆரியன் அப்படின்னா பேரறிவுடையவன், அது ஆச்சாரியன் அப்படிங்கறத நமக்கு அழகா எடுத்து காட்டுறாரு. அப்ப இறைவனுடைய அருளால் ஆன்மாக்களுடைய, ஆன்மாக்களை பிணித்துள்ள மலங்களுடைய வலியானது ஒடுங்கும். அப்போ மும்மல கசடு இருக்கு ஆன்மாவுக்கு, அதை நீக்குபவர் சிவபெருமானே. அந்த சூரியகாந்த கல்லுனா என்னன்னா, சூரியனோட ஒளி பட்ட உடனே அதுல நல்ல ஒரு உஷ்ண தகுச்சு அது கீழே நம்ம என்ன பொருள் வச்சாலும் எரிஞ்சிரும். அந்த நம்ம எல்லாம் ஒரு சின்ன குழந்தை லென்ஸை வச்சு பார்ப்போம் இப்படி. அதே மாதிரி உயிர் வந்து குருநாதர் மூலம் அந்த பாசம் நீங்கி விளக்கம் பெறும், அறியாமை நீங்கி அறிவு விளங்குகிறது. ஆன்மாவால தானே மலங்களை நீக்கி கொள்ள முடியாது, அதை அகற்றணும்னா சிவபெருமானுடைய கருணை வேண்டும். அந்த சிவபெருமானுடைய கருணை நமக்கு நேரடியாக வராது, ஆச்சாரியன் மூலம் வரும். அப்ப சிவகுருவோட உபதேசத்தால பாசமானது நீங்க, அதாவது குருவருளால் உயிரை பிணித்துள்ள மலங்கள் நீங்கும் என்று மிக அழகாக. குரு வந்து சூரியன், அருள் வந்து கதிரு, ஆன்மா வந்து சூரியகாந்த கல்லு, மலங்கள் வந்து பஞ்சு அப்படிங்கறத எடுத்து சொல்லி, சூரியனோட சந்நிதியிலதான் அதை எரிக்க முடியும். அது மாதிரி ஆன்மாவும் அந்த ஆணவம் முதலிய மலங்களும் தொடர்பு இருந்தாலும் ஆன்மா தானே மலங்களை நீக்கவே முடியாது, சிவபெருமானுடைய கருணையால் தான் அது நடக்கும். அந்த சிவபெருமான் கருணை நமக்கு குரு மூலம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி, குருவருள் பெற்று மலம் நீங்கி வீடு வேறு பெறுவதற்கு மலத்துல அழுந்தி கடந்து அறிவு இச்சை செயல்கள் மழுங்கி கிடக்கக்கூடிய ஆன்மாவுக்கு வழி இதுதான் அப்படிங்கிறத உணர்த்திருக்கார். குருவாகிய சூரியன், அருளாகிய கதிரை, ஆன்மாவாகிய சூரியகாந்த கல்லின் வழியாக செலுத்த மலங்களாகிய பஞ்சு சுட்டி எரிக்கப்படும் என்று நமக்கு தெரிந்த பொருட்களை வைத்து அழகாக சித்தாந்தத்தை நமக்கு இந்த பாடலிலே அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மலங்களை தாமென மாற்றி அருளி தலங்கள் ஐந்தால் ஐந்தான் சதாசிவமான புலங்களைந்தான் பொதுவினுள் நந்தி நலங்களைந்தானுள் நயந்தான் அறிந்தே அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த மலத்தை களையணும்னா இறைவன் செய்யக்கூடிய உபகாரம் என்ன அப்படிங்கறத அழகா சொல்றார். சதாசிவத்தை முதலாக கொண்டு சிவ சாதாக்கிய முதலான 5 தலங்களின் அதிபதியானவர், இந்திரியங்கள் தத்தம் புலன்கள்ல சென்று பற்றாம களைந்தவர், சிதாகாச பெரும் என்றுள்ள எழுந்தருள் இருக்கக்கூடியவராகிய எம்முடைய குருநாதருக்கு 3 விஷயம் சொல்றார். சதாசிவத்தை முதலாக கொண்டு சிவசாதாக்கியம் முதலான ஐந்து தலங்களின் அதிபதியானவர். இந்திரியங்கள் வந்து தத்தம் புலன்ல சென்று பற்றாதவாறு களைந்தவர். சிதாகாச பெருமன்றுள்ள எழுந்தருளி இருப்பவராகிய என்னுடைய குருநாதன் மலங்கள் ஐந்தையும் நீரை போல கழுவி அந்த விருப்பற்ற பரிபாகியான ஆன்மாவோட உள்ளத்தை அறிஞ்சு விரும்பி ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த தலங்கள் ஐந்து அப்படின்னா என்ன, இந்த சிவசாதாக்கியம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு அடுத்தபடியாக அமூர்த்தி சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், கர்த்தர் சாதாக்கியம், கர்ம சாதாக்கியம். ஐந்து நிலை, சிவசாதாக்கியம், அமூர்த்தி சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், கர்த்தர் சாதாக்கியம், கர்ம சாதாக்கியம்ங்கிற ஐந்து நிலை. இதுக்கு சதாசிவன், ஈசன், பிரமன், ஈஸ்வரன், ஈசானன் அஞ்சு பேரும் அதிபதிகள். அதனால்தான் நல் சதாசிவமான தலங்கள் ஐந்தால் அப்படின்னு திருமூல தேவநாயனார் நமக்கு எடுத்து சொல்றார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப பரிபாகம் வந்த ஆன்மாக்களுக்கு விஷய சுகம், அதாவது உலக போகத்தை அது அந்த ஆன்மா ரொம்ப பற்றாம களைந்து விடுவார் இறைவன். மலங்களை வந்து என்ன சொல்லிட்டாரு, மலங்கள் ஐந்தாம் என்னதெல்லாம், ஆணவம், கன்மம், மாயை, மும்மலங்கள் சொல்லுவோம், திரோதாயி மாயேயம், அதையும் சேர்த்து மலங்கள் வந்து ஐந்து அப்படிங்கறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த அழுக்கு இருந்தா எப்படி நீரை கொண்டு அழுக்கை கழுவுவோமோ அத மாதிரி மலங்களை அருள் நீரால் கழுவி மாற்றி, இந்த மாற்றுதல்னா என்னத்தான் அப்படின்னா ஆணவம் மீண்டும் அங்கே உதிக்காத வரைக்கும் அது ஆணவத்தோட வலிய ஒடுக்குறது. அப்புறம் கன்மத்தை வந்து உயிர்களை பற்றாத வண்ணம் தடுக்க வைக்கிறது. ஆகாமிய சஞ்சிதங்களை தடுக்கத்தக்கவையாகி ஆகாமிய சஞ்சிதங்களை அருளால் தடுத்து, ஏற்கனவே சஞ்சிதம் இருக்கு, திருப்பி மேல் கொண்டு போய் நம்ம பிராரத்தம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஆனா மேல மேல ஆகாமியம் செஞ்சு சஞ்சிதம் ஏறக்கூடாது, அதை அருளால் தடுத்து பிராரத்தத்தை இந்த பிறவியில நம்ம எடுத்துட்டு வந்திருக்கத ஊட்டி தான் கழிக்கணும். மாயை வந்து நம்மை மயக்கும், அந்த மயக்காத வண்ணம் கெடுத்து, திரோதாயிய நம்முடைய கன்ம ஒப்புல, அந்த இருவினை ஒப்புல அறக்கருணை கொண்டு சிவபெருமானை மட்டும் தெரியும் படிப்போம். பக்குவம் இல்லாத காலத்துல என்ன ஆகுது, சிவபெருமானை தவிர எல்லாம் தெரியுது, ஆனா பக்குவம் வந்தால் சிவம் மட்டுமே தெரியும் அந்த இருவினை ஒப்பு வரும்போது. அப்படி செய்து ஆன்மாக்களுடைய அறிவு இச்சை செயல்களை எல்லாம் விளக்கக்கூடிய தன்மை மாயையத்துக்கு இருக்கு. அந்த மாயையத்தை அழித்து ஆட்கொள்ளுதல், இவ்வளவு விஷயம் சுவாமி நமக்கு செய்கின்றார். நாம் இதை பற்றி எதை பத்தியும் சிந்திக்காம சௌகரியமாக இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு ஆயிரம் காரணங்களை யோசித்து கொண்டு, இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சதை எப்படி இல்லாமோ புரிந்து கொண்டு, எதுக்காக கொடுத்தாரோ அதை மறந்து வாழ்க்கையானது சென்று கொண்டிருக்கும் போது விடாம சுவாமி தடுத்து நம்மை ஆட்கொண்டு ஆற்றுப்படுத்தி நமக்கு நன்மையை தருகின்றார். ஆக இந்த இதோட சிறப்புகளை விரிவுகளை எல்லாம் சிவபிரகாசத்திலையும் திருவருட் பயன்லையும் நம்ம பார்க்கலாம். இறைவன் வந்து பற்றற்ற பரிபாகியோட உள்ளத்தை விரும்பி ஆட்கொள்வார் அப்படிங்கிறது நமக்கு நல்ல அழகாக சொல்லி இருக்கின்றார். அந்த நலம் களைந்தான் அப்படிங்கிறது அந்த இன்பத்தின் மேலேயே பற்று வச்சு கொண்டு துன்பத்தை வேண்டாம் நினைக்கிறது. அப்ப அப்படியே அதே ஒரு அந்த இச்சையே வந்து பிறவிக்கு ஏதுவாகிவிடும். எனக்கு இன்பம் மட்டும்தான் வேணும், எனக்கு துன்பமே வேண்டான்னு சொல்லி எதன் மூலமெல்லாம் நமக்கு இன்பம் கிடைக்கணும் நம்ம நாடி போய்கிட்டே இருந்தோம்னா அதுவே பிறவிக்கு ஏதுவாகிவிடும். அப்படின்னா இப்ப எவ்வளவு தூரம் நம்ம ஒரு நாளைக்கு சிந்திக்கிறோம் பாருங்க, ஒரு நொடியில 120 சிந்தனை உதிக்குதான் மனசுல. இப்ப ஒரு நாளைக்கு நம்ம மனசை நம்ம எப்படியெல்லாம் தரிகட்டு அலைய விட்டு அதுல எவ்வளவு சிந்தனைகள் உருவாகின்றன, அதனால் நாம் எத்தனை பிறவிக்கு வர வேண்டி இருக்கோ அதனால மனசை ஒடுக்கணும். அதனாலதான் மனதால தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, சிவத்தை தியானம் பண்ணீங்கன்னா தேவையற்ற சிந்தனைகள் உள்ள வராது. தேவையற்ற சிந்தனைகள் தான் பிறவி, அதை ஒரு எண்ணம் ஒரு பிறவியை தந்துடும். ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 20 எண்ணம் வருதுன்னா நம்ம ஒரு 20 பிறவி, ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாள் சிந்தனைக்கு 20 பிறவி. அதனால தேவையற்ற எண்ணங்களை முதலில் குறைக்க வேண்டும். அந்த மனத்தை செம்மைப்படுத்த மந்திரம் தேவை. மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்றாங்க இல்லையா, செம்மையாகிற வரைக்கும் மந்திரம் வேணும். அதனால கண்டிப்பாக மந்திரங்களை கணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஐந்தெழுத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை கணித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் மனசை பார்த்துட்டோம், வாக்க பார்த்துட்டோம், இப்ப செயல் உடம்பால என்ன செய்யணும், சிவபூஜை செய்யணும், அனுஷ்டானம் பண்ணணும், உழவாரம் பண்ணணும், பூத்தொண்டு செய்யணும் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்டிப்பாக இறைவன் புகழை பாட வேண்டும், பாடுவது சரியில் ஒன்று. சரியாக அந்த உண்மை அடியாருடைய மனம் வந்து அந்த சுக இச்சைகளை எல்லாம் அறுத்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட மனத்தை இறைவன் விரும்பி அமர்வார். இது பாலறையா இருந்தா பட்டினத்தடிகள் சொன்ன மாதிரி சுவாமி எழுந்திரல மாட்டார். நாமளே அப்படித்தானே, நம்ம வீடாவே இருக்கட்டும், சுத்தமா இருந்தாதான் உட்காருவோம். இங்கிருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், அல்லது ஒரு பேங்குக்கு போறோம், ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஏர்போர்ட்டுக்கு போறோம், அந்த இடம்லாம் சுத்தமா இருந்தாதான் நாமளே உட்காடுறோம். சாமானியமான நாம உட்கார்றதுக்கே இவ்வளவு யோசிக்கிறோமே. எல்லாம் வல்ல சிவபெருமான் புனிதன் தூயோன் அமலன் விமலன் நிமலன் நிம்மலன் அப்படி தூய்மையா இருக்கக்கூடிய அவர் எழுந்தருள் இருக்குன்னா இந்த மனசுல அழுக்கு இருக்கக்கூடாது. வெளியில உள்ள எல்லாத்தையும் சோப்பு போடலாம், ஷாம்பு போடலாம், சீயக்காய் போடலாம், டிட்டர்ஜென்ட் சோப்பு போடலாம், டெட்டால் போடலாம், ஆனா உள்ள இருக்க மனசை நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுக்கு கண்டிப்பாக தியானம் ஒன்றுதான். அந்த தியானம் தான் நம்ம மனதை தூய்மையாக்கும். அதனால அப்படி தூய்மை பண்ணிட்டோம்னா தியானம் பண்ணி கொண்டே இருந்தா அது தூய்மையாயிரும். அப்ப அது பள்ளியறையா மாறிடும். பள்ளியறையாக மாறினால் இறைவன் அங்கே விரும்பி அமர்ந்து கொள்ளுவார் என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து எப்படி அந்த பிறவியை நீக்கி அந்த முக்திய கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலவாசனையே வர விடாம, அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுல போய் பிள்ளைக்கறி கேட்கிறார். யாருனாலும் வடபாயசத்தோட சாப்பாடு போட்டுருவாங்க, ஆனா பிள்ளைய சமைச்சு போடுன்னு எத்தனை பேர் போடுவாங்க? அவர் எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாம, அந்த இன்பமே இல்லாம வந்திருக்கிறது அடியார் அவர் கேட்டதை நான் கொடுப்பேன்னு அவர் நினைச்சதுனால அவருக்கு அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நிலை கிடைத்தது. அதே மாதிரிதான் இயற்பகை நாயனார்கிட்ட போய் உன்னுடைய மனையாள் வேணும்னு கேக்குறாரு. யாராவது உன் மனைவி என் கூட அனுப்புன்னு சொன்னா அனுப்புவாங்களா? எவ்வளவு அன்பு இருந்தாலும் அடியார் வந்து கேட்கிறாரு அப்படிங்கறதுக்காக மனைவி அனுப்புவாங்களா? ஆனா அந்த இயற்பகை நான் அதான் இயற்பகை பேர்லயே இயற்கைக்கு மாறாக இருந்தார். ஏன்னா எல்லாமே சிவத்துக்கு உரியது, சிவனடியார்களுக்கு உரியதுங்கிற ஒரு உணர்வு, அதனால அவருக்கெல்லாம் கிடைச்சு. அதே மாதிரி மானக்கஞ்சார நாயனார் அவருடைய மகளோட திருமணத்தை அன்னைக்கு சுவாமி போய், என்னோட பஞ்சவடிக்காகவும் என்னோட பூணூலுக்காகவும் பொண்ணோட கூந்தலை கொடுனா, இப்ப எல்லாம் இருக்கிற முடிக்கு மேல மேல் கொண்டு முடியெல்லாம் சேர்த்து அலங்காரம் எல்லாம் பண்றாங்க, அந்த காலத்து முடி வெட்டவே மாட்டாங்க, நல்லா வளர்ந்துருக்கும். அது எதுக்கு? நல்ல மங்களமான நேரத்துல முடிய வெட்ட மாட்டாங்க. அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே முடிய வெட்டி கொடுத்தார். இதுதான் பெரிய புராணம் நமக்கு காட்டுது. அந்த பெரிய புராணம் எதை காட்டியதோ அந்த கருத்தை நமக்கு இந்த பாடலின் மூலம், நமக்கு மலங்கள் ஐந்தால் ஐந்தாம் என மாற்றியிலே அஞ்சு மலங்களை மாற்றுகிறார் அருளி. அடுத்து இந்த தலங்கள் ஐந்துங்கிறத யாருன்னு நமக்கு உணர்த்தி, அதுக்கு யாரெல்லாம் அதிபதின்னு நமக்கு அழகா சொல்லி, புலம் களைந்தார்னா இந்த உலக போகம் எல்லாம் நம்மை பற்றாமல் விஷய சுகத்தில் நம்ம அப்படி சிக்காம நம்மளை காப்பாத்தி, அடுத்து என்ன செய்யறார், நலங்களைந்தான் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, பற்று தேவையில்லை, தேவையற்ற பற்றுக்களை நீக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லி, அதன் மூலம் நாம் இறைவனை அடைய முடியுமே தவிர, இப்படி இதன் இந்த மாதிரி ஒரு சிக்கிக்கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதனால நம்மால் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து இறைவன் பாதத்தை அடைய முடியாது என்பதை நாம் மனதிலே திட்டவட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடலின் மூலம் ஒருவருடைய யோக நிலையில் நமது திருமூல தேவநாயனார் நமக்கு உணர்த்தியுள்ளார். நாம் என்னவோ எல்லாவற்றையும் மிகவும் வேகமாக இல்லையா, இப்ப உலகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வேகமா இருக்கு, அதனால நமக்கு எல்லாமே வேகமா நடக்கணும் நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்ப இந்த ஒரு பாடலோட கருத்தை கூட ஒரு சொற்ப நேரத்துல சிந்திச்சு முடிச்சிடுறோம், ஆனா அந்த ஒரு பாடலை தருவதற்கு அவர் ஒரு வருடம் யோக நிலையில் இருந்தார். நம்ம இப்ப நமக்கு எது சாத்தியமோ அந்த மாதிரி யாராவது ஒரு உரை, ஏன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய உரைகள் இருக்கு, நிறைய முரணான உரைகளும் இருக்கிறது. ஆனா நமக்கு எது நல்ல உரையோ அந்த உரையை எடுத்து அதோட துணையோட நம்ம சிந்திக்கணும். சுவாமி நமக்கு எதை உணர்த்துறாரோ அந்த வகையில நம்ம அதை பின்பற்றி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்து என்ன சொல்ற பாருங்க, அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி நெறி அறியாது உற்ற நீராளம் போல அறிவறி உள்ளே அழிந்தது போல குறிவரு குறியறிவிப்பான் குருபரனாமே அப்படின்னு சொல்றாரு. அறிவானும் அறிபொருளும், அதான் நேத்தே பார்த்தோம் இல்லையா, இந்த முப்பது திரிபுடி அந்த மூணு இருக்குங்கிறதே தோணாம பண்றவர் தான் குரு. அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு நம்மை கொண்டு வருவது குருவுடைய கடமை. இப்போ ஐந்து புலங்களோட அறிவு என்ன செய்து கட்டுண்டு, ஒருத்தன் வந்து திடீர்னு போய் வழி தெரியாம நீரோட ஆழத்துல அகப்பட்டு அவன் எப்படி திணறுவானோ அது மாதிரி அறிவு அறிவுல மறைஞ்சத மாதிரி நாம இருக்கோங்கிற குறிப்பை நமக்கு உணர்த்துபவர் குருபரன். அப்படிதானே, நம்ம அறிவு இவ்வளவு நாள் என்ன செஞ்சது, இந்த உயிர் தான் நாமங்கிறது தெரியாம நம்ம எப்படி ஏமாந்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம், இந்த உடலை நாம் என்று எப்படி எப்படி அறியாமையில மூழ்கி இருந்தோம். அப்ப நமக்கு இது எல்லா விஷயத்தையும் உணர்த்துபவர் குருபரன். குருவை குருவின் மூலமாக இறைவன் நம்மை ஆட்கொண்டு அங்கனம் நம்மை காக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஐந்து அந்த பொறிகள் வாயிலாக புலன்களை சென்று பற்றி ஆன்மாவிற்கு உணரக்கூடிய அறிவு வந்து புலன்களோட கெட நின்றது. நான்றது அப்படின்னா அழிந்தது, நாண்டு கொண்டான், நாண்டுட்டு நின்றுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தொங்கி அழிந்தான் அப்படின்னு பேரு. அப்போ நெறி அறியாத உற்ற நீராளம் போல அப்படின்னா ஆழம் தெரியாம கால விடாதேன்னு உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால வழி தெரியாம ஒரு நீர்நிலைக்குள்ள காலை விட்டு ஆழத்துக்குள்ள போல அந்த நீராளம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்தவனை அதுலயே அமிழ்த்தி மறைச்சிரும். வழி அறிஞ்சு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஆழம் இருக்கும் இதுக்குள்ள நம்ம போக கூடாதுன்னு தெரிஞ்சு வந்தவனா இருந்தா தப்பக்கூடிய உபாயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அவன் வந்து அதுக்குள்ள அழுந்த மாட்டான், நீர் ஆழத்துக்குள்ள அவன் அழுந்த மாட்டான். ஆனா வழி தெரியாம வந்தவங்க அது உள்ள மாட்டிக்கிடுவாங்க. சரி, அப்போ அறிவு அறிவுள்ளே அழிந்தது போலனா நீரும் நீரும் சேர்ந்தது மாதிரி அறிவு அறிவுக்குள்ள மறைஞ்சிட்டு ஆனா அதை உணர்த்தியவர் குருபரன். ஒரு குரு இல்லைன்னா ஒரு உயிரானது நிச்சயமாக மேல்நிலைக்கு வரவே முடியாது. குருபரன் வந்து திருவருள் உபதேசமாகிய வெள்ளத்துல சீடன் வியாபியமா ஆழ்ந்திருக்க செய்கிறார். அங்கன ஆழ்ந்திருக்கும் போது அனுபவம் மிக ஆற்று நீர் வந்து கடல் நீர்ல கலந்த மாதிரி ஆன்மாக்கு என்ன தன்மை இருக்கிறது, உணர்த்த உணரும் தன்மை. அதனால அந்த உணர்த்த உணரும் சிற்றறிவு இயற்கையே இருக்கக்கூடிய அந்த இயற்கையாவே உணரக்கூடிய பேரறிவோட கலந்துருது. இது உணர்த்த உணரக்கூடிய சிற்றறிவு ஆன்மா, இது இயற்கையாகவே உணரக்கூடிய பேரறிவோட கலந்து ஒன்றாக ஞாதா ஞேயம் அப்படிங்கிற ரெண்டு வகை ஞானமும் இல்லாமல் இருக்கக்கூடிய பெருநிலையை உணர்த்துகிறார் குருபரன் அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக உணர்த்தியுள்ளார் இந்த பாடலின் மூலமாக. ஆக குரு இல்லை என்றால் நாம் ஆழந்தெரியாம உள்ள போய் சிக்கிட்டு இருக்கக்கூடிய, வழி தெரியாம உள்ள போய் மாட்டிட்டு இருக்க ஒருத்தரை போல நாமும் இந்த பிறவிங்கிற சேற்றுக்குள்ள அழுந்தியேதான் கிடக்கணும். ஆனா குரு இருந்தா அதுல எல்லாம் சிக்காம எப்படி தப்பணும் அப்படிங்கிற உபாயமானது தெரியுங்கிறத இந்த உபதேசம்ங்கிற தலைப்புல நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மலங்கெடுத்து மாதீத்தம் ஆட்டிக்கொண்டானை நலங்கெடுக்கும் நம்பியை குலம் கெடுத்து அப்படிங்கிற பாடல்ல மிக அழகாக அப்பர் சுவாமியை நமக்கு இந்த கருத்தை தான் நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து அழிவை நோக்கி அழைச்சுக்கிட்டே போகுது நம்மள. ஆனா குருவோட உபதேசம் தெளிவை தந்து நமக்கு நல்ல வழியை காட்டும். தெளியக்கூடிய வழி வேணும் இல்லையா, வழி தெரியணும் இல்ல, வழி தெரிஞ்சத்தான் தெளிய முடியும். அப்ப அழியும் வழி வேணுமா தெளியும் வழி வேணுமா, நாமளா போனோம்னா அழியும் வழியில போயிருவோம். ஒரு குருவின் மூலமாக சென்றோம் என்றால் தெளியும் வழியில் செல்லலாம். அவர் தான் நமக்கு அந்த புலன் ஒடுக்கத்தை பற்றெல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப குருவோட உபதேசத்தினால சிவஞானம் மிகும். அந்த சிவஞானம் மிகுந்தால் லட்சியத்தை நாம் அடையலாம். எந்த நோக்கத்துக்காக பூலோகத்துக்கு வந்தோமோ அதுபடி நம்ம அழகாக செல்லலாம். இப்போ எல்லை காண முடியாத ஆழமான ஒரு நீர்நிலையில இறங்கி மேலே ஏறக்கூடிய துறை அறியாத ஒருத்தர் செல்வது மாதிரி இந்த உயிரோட அறிவு வந்து ஐம்புலங்களோட சேர்ந்து போகும். ஆனா நம்ம இறைவனை சிக்கென்று பிடித்துக் கொண்டோம் என்றால் அந்த ஆழம் அதை என்ன செய்யுது, அந்த உயிரோட அறிவு வந்து எல்லை காண முடியாத ஆழம் நீர்நிலையில இறங்கி மேலே ஏறக்கூடிய வழி தெரியாம நிக்கக்கூடிய ஒருத்தர் செல்ற மாதிரி செல்லும். அந்த மயங்குபவர்களோட மயக்கத்தை அகற்றி நல்வழி காட்டி நடத்துறது சிவகுரு. உயிரோ தானே தெரியாது. அப்போ மெய்யுணர்வு இந்த உயிருக்கு நல்கி மயக்கத்தை தெளிய வைப்பது ஞானாசிரியர் தான் அப்படிங்கறத நமக்கு அழகா எடுத்து சொல்லி இந்த பாடலின் மூலமாக நம்ம வந்து பாசத்துல கட்டுண்டு நீராழத்துல அமிழ்ந்து கரையேற முடியாத நிலையில இருக்கிற மாதிரி இருக்கிறோம், அதுல இருந்து விடுபட முடியாம இருக்கிற மாதிரி அந்த பாசத்துல சிக்கிட்டு இருக்கோம். ஆனா இறைவன் வந்து குரு மூலமாக நம்மை தத்தளிக்க விடாமல் மீட்கின்றார். திருவருட் பயன்ல ஞானம் இவனொழிய நன்னியிடும் நற்கல் அனல் பானு ஒழியப்படின் என்று அந்த குருநாதரின் மூலமாகத்தான் தீய வழியை விளக்கி நல்ல வழிக்கு நாம் செல்ல முடியும். அதாவது போற வழியில தவறான வழியில போகாம ஆகும் வழியில நம்ம போக முடியும். அது ஆமாறும் திருவடிக்கே அகங்குளையன் என்ற திருவாசக பாடலையும் நம்ம வச்சுக்கிடலாம். திருவள்ளுவர் தேவநாயனாரும் ஆகோல் போகோல்னு ரெண்டையுமே நமக்கு எடுத்து காட்டுறார். ஆக அழியும் வழியும் தெளியும் வழியும் நம்ம கையில தான் இருக்கு. அதற்கு ஒரு நல்ல குரு வாய்க்க வேண்டும் என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு திருமூல தேவ நாயனார் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இதுகாரும் இந்த வகையில இன்று சிந்திப்பதற்கு நமக்கு குருவருளும் திருவருளும் துணையாக இருந்தமையால் குருவருளுக்கும் திருவருளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிறிதும் ஒரு தொய்வின்றி அழகான முறையிலே இந்த நிகழ்வுகளை தினந்தோறும் எப்படியாவது சிவத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது வேதமாக இருக்கலாம், ஆகமமாக இருக்கலாம், அது சித்தாந்தமாக இருக்கலாம், திருமுறையாக இருக்கலாம், அது புராணமாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு வகையிலே உபரிடதங்களாக கூட இருக்கலாம். எல்லா வகையிலும் இறைவனை பற்றி நாம் அறிய வேண்டும் என்பதற்காக பல வழிகளிலும் நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோயில்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் அடியின் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.